சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 13, 2025. தலைப்பு: பாவம், நோய் மற்றும் இறப்பு உண்மையா? கோல்டன் முறை. யாக்கோபு: அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: சங்கீதம், அப்போஸ்தலருடைய நடபடிகள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து லூக்கா. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதின் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐசுவரியவானுமாயிருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்பச் செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். மார்க்கு: உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோடே இருந்தவர்களும் அவரை பின் தொடர்ந்து போய் அவரை கண்டபோது, உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி, கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெபாலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். மத்தேயு. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாட்டுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில், பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐப்திகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில், மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3 மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். ரோமர். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாயிருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல, இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். மத்தேயு. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சட்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சட்குணராயிருக்க கடவீர்கள். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். மனிதன் பாவம், நோய், மரணம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட முடியாது. உண்மையான மனிதன் பரிசுத்தத்திலிருந்து விலக முடியாது. தெய்வீக சத்தியம், வாழ்க்கை மற்றும் அன்பு ஆகியவை இயேசுவுக்கு பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவற்றின் மீது அதிகாரத்தை கொடுத்தன. அவரது பணி வானியல் பற்றிய அறிவியலை வெளிப்படுத்துவதும். கடவுள் என்ன, அவர் மனிதனுக்கு என்ன செய்கிறார் என்பதை நிரூபிப்பதும் ஆகும். பொருளில் உயிர் இருக்கிறது என்றும், பாவம், நோய், மரணம் ஆகியவை கடவுளின் படைப்புகள் என்றும் நம்பும் தவறு எப்போது வெளிப்படும்? பொருளுக்கு அறிவு, உயிர், உணர்வு எதுவும் இல்லை என்றும், அதற்கு நேர்மாறான நம்பிக்கைதான் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் என்றும் எப்போது புரியும்? கடவுள் மனம் மூலம் அனைத்தையும் படைத்தார், அனைத்தையும் பரிபூரணமாகவும் நித்தியமாகவும் படைத்தார். ஒரே ஒரு முதன்மையான காரணம் மட்டுமே உள்ளது. எனவே வேறு எந்த காரணத்தாலும் எந்த விளைவும் இருக்க முடியாது. மேலும் இந்த பெரிய மற்றும் ஒரே காரணத்திலிருந்து வராத எதிலும் எந்த யதார்த்தமும் இருக்க முடியாது. பாவம், நோய், நோய் மற்றும் மரணம் ஆகியவை இருப்பு அறிவியலுக்கு சொந்தமானவை அல்ல. அவை உண்மை, வாழ்க்கை அல்லது அன்பு இல்லாததை முன்னறிவிக்கும் பிழைகள். இயேசுவின் போதனைகள் முழுமையாக புரிந்து கொள்ளப்படும் போது பிழையிலிருந்து எல்லா மாறுவேடங்களையும் நீக்குகிறார். உவமைகள் மற்றும் வாதங்கள் மூலம் நன்மை தீமையை உருவாக்குவது சாத்தியமற்றது என்பதை அவர் விளக்குகிறார். மேலும் அவர் இந்த மகத்தான உண்மையை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கிறார். அற்புதங்கள் என்று தவறாக அழைக்கப்படுவதன் மூலம் பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவை நம்பிக்கைகள், மாயையான பிழைகள் என்பதை அவர் அழிக்க முடிந்தது மற்றும் அழிக்கவும் செய்தார். தெய்வீக அறிவியலில் மனிதன் கடவுளின் உண்மையான உருவம். தெய்வீக இயல்பு கிறிஸ்து இயேசுவில் சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மனிதர்கள் மீது கடவுளின் உண்மையான பிரதிபலிப்பை வீசினார் மற்றும் அவர்களின் மோசமான சிந்தனை மாதிரிகள் அனுமதிக்கும் எண்ணங்களை விட அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தினார். மனிதனை வீழ்ந்தவர், நோய்வாய்ப்பட்டவர், பாவம் செய்பவர் மற்றும் இருக்கும் நபராக சித்தரித்த எண்ணங்கள். அறிவியல் இருப்பு மற்றும் தெய்வீக குணப்படுத்துதல் பற்றிய கிறிஸ்துவை போன்ற புரிதலில் சிந்தனை மற்றும் ஆர்ப்பாட்டத்தின் அடிப்படையாக ஒரு சரியான கொள்கை மற்றும் யோசனை அடங்கும். சரியான கடவுள் மற்றும் சரியான மனிதன். மனிதன் ஒரு காலத்தில் பரிபூரணமாக இருந்து இப்போது தனது பரிபூரணத்தை இழந்துவிட்டால் மனிதர்கள் மனிதனில் கடவுளின் பிரதிபலிப்பு உருவத்தை கண்டதில்லை. இழந்த உருவம் உருவம் அல்ல. தெய்வீக பிரதிபலிப்பில் உண்மையான உருவத்தை இழக்க முடியாது. இதை புரிந்து கொண்டு இயேசு கூறினார், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பரிபூரணராக இருப்பது போல நீங்களும் பரிபூரணராக இருங்கள். மீண்டும் கடவுள் அல்லது நன்மை மனிதனை பாவம் செய்யக்கூடியவராக ஆக்கவில்லை. இது நன்மைக்கு எதிரானது, அதாவது தீமை. இது மனிதர்களை தவறு செய்யக்கூடியவர்களாக ஆக்குகிறது. எனவே தீமை என்பது ஒரு மாயை. அதற்கு உண்மையான அடிப்படை இல்லை. தீமை என்பது ஒரு தவறான நம்பிக்கை. கடவுள் அதன் ஆசிரியர் அல்ல. தீமையின் அனுமான பெற்றோர் ஒரு போய். பைபிள் அறிவிக்கிறது, எல்லாமே அவரால் தெய்வீக வார்த்தை படைக்கப்பட்டது. அவர் இல்லாமல் படைக்கப்பட்ட எதுவும் படைக்கப்படவில்லை. இதுவே தெய்வீக அறிவியலின் நித்திய உண்மை. பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவை ஒன்றுமில்லாதவை என்று புரிந்து கொள்ளப்பட்டால் அவை மறைந்துவிடும். சூரியனுக்கு முன் நீராவி உருகுவது போல நன்மையின் யதார்த்தத்திற்கு முன் தீமை மறைந்துவிடும். ஒன்று மற்றொன்றை மறைக்க வேண்டும். அப்படியானால் நன்மையை யதார்த்தமாக தேர்ந்தெடுப்பது எவ்வளவு முக்கியம்! மனிதன் கடவுளுக்கும் ஆவிக்கும் வேறு எதற்கும் துணை பொருளாக இருக்கிறான். கடவுளின் இருப்பு முடிவிலி, சுதந்திரம், நல்லிணக்கம் மற்றும் எல்லையற்ற பேரின்பம். கர்த்தருடைய ஆவி இருக்கும் இடத்தில் சுதந்திரம் இருக்கிறது. பழங்காலத்து தலைமை குருக்களைப் போலவே மனிதனும் மிக புனிதமான இடத்திற்குள், கடவுளின் உலகிற்குள் நுழைய சுதந்திரமாக இருக்கிறான். கிறிஸ்தவ அறிவியல் குணப்படுத்துபவருக்கு நோய் என்பது ஒரு கனவு, அதிலிருந்து நோயாளி வெளித்தெழுந்தாக வேண்டும். மருத்துவருக்கு நோய் உண்மையானதாக தோன்றக்கூடாது, ஏனெனில் நோயாளியை குணப்படுத்துவதற்கான வழி அவருக்கு நோயை உண்மையற்றதாக மாற்றுவதுதான் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதை செய்ய மருத்துவர் அறிவியலில் நோயின் உண்மையற்ற தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் கடவுளின் சந்ததி, மனிதனின் சந்ததி அல்ல என்பதை தெளிவாக நினைவில் கொள்ளுங்கள். மனிதன் ஆன்மீகம் பொருள் அல்ல. ஆன்மா என்பது ஆன்மா, பொருளுக்கு வெளியே, ஒருபோதும் அதில் இல்லை. உடலுக்கு உயிரையும் உணர்வையும் கொடுக்காது. நோய் என்பது பொருளாலோ அல்லது தெய்வீக மனத்தாலோ அல்ல, மனித மனத்தால் உருவாகிறது என்பதை புரிந்து கொள்வது நோயின் கனவை உடைக்கிறது. கிறிஸ்தவ அறிவியல் உண்மை என்பது புலன் சார்ந்த உண்மையற்றது. பாவம், நோய், பொருள் உணர்வுக்கு உண்மையானதாக தோன்றுவது எதுவாக இருந்தாலும் தெய்வீக அறிவியலில் உண்மையற்றது. உடல் புலன்களும் அறிவியலும் எப்போதும் முரண்பாடாகவே இருந்து வருகின்றன. மேலும் உடல் புலன்களின் சாட்சியம் கிறிஸ்தவ அறிவியலுக்கு முற்றிலும் அடிபணியும் வரை அவை அப்படியே தொடரும். பிழையின் ஆதாரத்திற்கு முரணான சத்தியத்தின் வலுவான ஆதாரங்களை கொண்ட ஒரு கிறிஸ்தவர் நோய் அல்லது பாவத்தின் வடிவத்தில் விந்தையதை உண்மையானதாகவோ அல்லது உண்மையாகவோ எப்படி நினைக்க முடியும்? கிறிஸ்து வழி, உண்மை மற்றும் வாழ்க்கை என்றும், சர்வ வல்லமையுள்ள உண்மை நிச்சயமாக பிழையை அழிக்கிறது என்றும் அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டும். பேய் நம்பிக்கைகளின் உணர்வை யுகம் முழுமையாக கடந்து செல்லவில்லை. அது இன்னும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அவற்றை வைத்திருக்கிறது. காலம் இன்னும் நித்தியத்தை, அழியாமையை, முழுமையான யதார்த்தத்தை அடையவில்லை. எல்லாமே நித்தியமானது. பரிபூரணம் யதார்த்தத்தின் அடிப்படையாகும். பரிபூரணம் இல்லாமல் எதுவும் முற்றிலும் உண்மையானது அல்ல. பரிபூரணம் தோன்றி யதார்த்தம் அடையும் வரை அனைத்தும் மறைந்து கொண்டே இருக்கும். எல்லா புள்ளிகளிலும் நிறமாலையை நாம் கைவிட வேண்டும். மூடநம்பிக்கையின் ஏதோ ஒன்றை நாம் தொடர்ந்து ஒப்புக்கொள்ளக்கூடாது. ஆனால் அதில் உள்ள அனைத்து நம்பிக்கையையும் நாம் கைவிட்டு ஞானிகளாக இருக்க வேண்டும். தவறு உண்மையானதல்ல என்பதை நாம் அறியும் போது பின்னால் உள்ளவற்றை மறந்து முன்னேற்றத்திற்கு தயாராக இருப்போம். இயேசு அறிவியலில் பரிபூரண மனிதனை கண்டார். அவர் அவருக்கு தோன்றினார். அங்கு பாவம் செய்யும் சாவுக்கேதுவான மனிதன் மனிதர்களுக்கு தோன்றுகிறான். இந்த பரிபூரண மனிதனில் இரட்சகர் கடவுளின் சொந்த சாயலை கண்டார். மேலும் மனிதனை பற்றிய இந்த சரியான பார்வை நோயுற்றவர்களை குணப்படுத்தியது. நாம் சிந்தனையில் சரியான மாதிரிகளை உருவாக்கி அவற்றை தொடர்ந்து பார்க்க வேண்டும். இல்லையெனில் நாம் அவற்றை ஒருபோதும் மகத்தான மற்றும் உன்னதமான வாழ்க்கையில் செதுக்க மாட்டோம். தன்னலமற்ற தன்மை, நன்மை, கருணை, நீதி, ஆரோக்கியம், பரிசுத்தம், அன்பு, பரலோக ராஜ்யம் நமக்குள் ஆட்சி செய்யட்டும். பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவை இறுதியாக மறைந்து போகும் வரை குறைந்துவிடும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.